திருச்சிற்றம்பலம். சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை தொடர்ச்சி. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதற்கு அடுத்தபடியாக கோலமலர் அப்படிங்கிற பதிகம், இது அண்டாதி தொடையில இருக்கு, பஞ்சம பண்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுவும் தில்லைக்கு தான் பாடப்பட்டிருக்கு. கோலமலர் நெடுங்கொவை இல்லையா, அதுல சொல்லிட்டு அந்த பாட்டுல எல்லாம் வழக்கம் போல எல்லா வர்ணனைகளையும் சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்சபை நாயகனை அவர் என்ன செய்யறாரு, உயிர்களை எல்லாம் அடிமைகளாக ஏன்று கொண்டு நம்மை ஆழ்கின்றார். அவரை என்னால் காண்பது என்றுகொள் காண்பதுவே. இந்த ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுதுல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடின்னு சொல்றதா இல்லையா. அதனால இந்த பதியங்களை பூரா நீங்க பார்த்தாலே நல்லா தெரியும், அந்த ஞான கண்ணை தேடி அவரை என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறது, என்னைக்கு பாக்குறதுனா ஞான கண்ணால பாக்குறது தான். அதனால அது இந்த பதிகத்திலயும் வருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த என் பெருமானே நான் என்று காண்பது அப்படின்னு அழகாக அதுல கேட்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பாடல், அதுல காண்பது யான் என்று கொள், அதான் அதோட இதாவே வந்துருது இல்லையா, அந்தாதியா வந்துருது. அந்த பாடலின் அந்தம் இந்த பாடலின் ஆதியாக வருகிறது. கதிர் மாமணியை கனலை ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை சேன்பனை மாளிகள் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே என்று அழகாக சொல்றார். அதாவது அவரை வந்து நம்ம என்னைக்கு காண்பது, அழகாக அவர் நடனம் ஆடுகின்றார், அந்த பெருமானை எப்படி என்று காண்பது இல்லையா. மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்கள் இல்லையா, சிற்றம்பலம் பெருமையுடைய அந்த சிற்றம்பலத்துல பெரிய நடனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மறையோனுடைய மலர்பாதங்கள் என்று காண்பது அப்படின்னு நினைந்து உருகுகின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னைக்கு காணப்பெறுவது என்று பூண்பது திருவடிகளை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு சித்தியார் பாடல். சிவன் அரு உருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே, இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே அப்படின்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு, சிவன் அரு உருவும் அல்லன் அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து நீங்க உயிர்கள் பொருட்டு ஒரு தடத்த வடிவம் கொண்டிருக்காரு, அருவும் கிடையாது அரு உருவும் கிடையாது உருவும் கிடையாது, அவரு சித்து பொருளும் கிடையாது அசித்து பொருளும் கிடையாது. அதாவது சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவ மந்திர வடிவங்களும் அல்லாதவன். அடுத்து என்ன செய்து, முத்தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவான் அல்லன் இல்லையா, அவர் வந்து சிருஷ்டிங்கிற தொழில்களை எல்லாம் அவர் செய்யாதவர். அடுத்து யோக போகம் தரிப்பவன் அல்ல, தவம் முதல் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு புத்தி முக்தி எல்லாம் கொடுக்கக்கூடிய தவம் முதலான யோக போக வடிவங்களை கொள்பவன் அல்லன் இப்படின்னு சொல்லிட்டே வந்து தானே இவை வர இயைந்தும், தடத்த லக்கணத்தால தானே இதையெல்லாம் உளவாக பொருந்தி இருந்தாலும் இது எதுலையும் இயைந்திராத அதாவது பொருந்தாத ஒரு இயல்பினன் அப்படிங்கறது அவருடைய இலக்கணம் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அவர் செய்யறாரு, ஆனா இதனால அவருடைய தன்மைகள்லாம் மாறாது. ஏன்னா அவருடைய சொரூப நிலையில அவர் வேற மாதிரி இருக்காரு, இது உயிர்கள் பொருட்டு இதெல்லாம் செய்கின்றார் என்று மிக அழகாக சித்தியார்லே சொல்லியிருக்கு. அதான் இதுல நம்ம அப்பதையும் பார்த்தோம், அந்த பாடல்லையும் பதிகத்திலையும் அரு உருவ பத்தி, அதுல உருமேனி தெரித்து கொண்ட பாட்டு பார்த்தோம். இப்ப இதுல அருவும் உருவும் அல்லன், சித்தோடு அசித்தும் அல்லன் அப்படின்ட்டு அதான் உண்டுன்னு சொல்லி பாட்டு சொல்லும் இல்லைன்னு சொல்லும். ஏன்னா இதெல்லாம் கடந்தவர் அவர் அப்படிங்கிற ஒரு நிலையில நமக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அடுத்து மூணாவது பாடல், அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளவிழ் தாமரை மேல் கண்டு அயனோடு மால் பணிய ஒள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன்பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள் எரி ஆடுகின்ற ஒருவனை உணர்வறிதே. இவர சாமானியமாக யாரும் உணர முடியாது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன் என்று ஒரு மிக அழகாக சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தையே மீண்டும் நமக்கு அதுல சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அதுக்கு அடுத்தால சொல்றாரு, மாதோர் கூரனாகிய பெருமான் தான் நம்முடைய இறைவன் அப்படின்னு மிக அழகாக நாலாவது பாடல்ல சொல்றார். அதுக்கு அடுத்தால அஞ்சாவது பாடல்ல சொல்றாரு, இறைவனை என் கதியை அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கதி யாருன்னா அவர் தான். நமக்கு புகழ், நமக்கு தஞ்சம், நாம் அடைக்கலமாக இருக்கக்கூடியது எல்லாம் அவர் தான் அப்படிங்கறத நமக்கு அதான் இறைவன் சொல்லியாச்சுன்னா அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா எங்கும் தங்கி இருப்பவர். கதியை அப்படின்னா நான் சென்று அடையக்கூடிய புகலிட பொருளை அப்படின்னு அர்த்தம். இத சிவபிரகாசத்துல செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமது உமாபதி சிவாச்சாரியாரார். அடுத்து என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறையவனை, நமக்குள்ள எப்போதும் உயிர்க்கு உயிராய் இருக்கின்றார். உயிர் ஆவி உயிர்க்கும் போதெல்லாம் என்னுள்ளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசன் என்று அழகா நம்ம அப்பர் சுவாமியும் பாடுவாங்க. அந்த கருத்து அதுக்கு அடுத்தபடியா, மண்ணும் விண்ணும் மலிவான் சுடராய் மலிந்த சிறையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே அப்படிங்கிறார். அந்த சுவாமிய நான் மனசுல நினைச்சேன், இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மறைவனேன்னு வந்திருக்கு. சிவஞானத்தால் மட்டும் அறிந்து கொள்ளக்கூடியவர், பதிஞானத்தால் மட்டும்தான் நாம் அவரை அடைய முடியும். அப்படி அது மெய்ஞானம் அப்படின்னு சொல்றது. மற்றபடி அறிந்து கொள்ள முடியாத கல்வன். அவரை மண்ணுலகம் வானுலகம் எல்லா பக்கமும் நிறைஞ்சு இருக்காரு. அந்த பெருமானை மனசால நான் நினைச்சேன், நினைச்ச உடனே அவர் எனக்கு உள்ள வந்துட்டாரு. இப்போ என் மனசுல இருந்து நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், போக விடமாட்டேன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அடுத்த பாடலும் அந்த அதியாக அதே கருத்தை சொல்லுது. நினைத்தேன் இனி போக்குவேனோ நிமல திரளை, நினைப்பார் மனத்தின் உள்ளே இருந்த மணியை. அந்த நிமல திரள்ங்கிறது ஞான திரளாக சுவாமி இருக்கக்கூடிய சொரூப நிலை. மனத்துள்ளே இருந்த மணியை மணி மாணிக்கத்தைன்னு சொல்றார். அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் மாணிக்கம்லாம், அதெல்லாம் தடத்த நிலையை சொல்லுது. அப்ப இறைவனை சொரூப நிலையிலையும் தடத்த நிலையிலையும் அதாவது பொது இயல்பிலையும் சிறப்பு இயல்பிலையும் நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது சொல்லப்படுறது. அப்படி வணங்கினேன்னு அவர் சொல்றாரு. நம்ம இன்னும் கோயிலுக்கு போனா விக்கிரகமா கல் விக்கிரகமா அல்லது அது சிலாரூபம் அல்லது பஞ்சலோகத்துல பண்ணனதா இல்ல வீட்டுல ஐம்பொன்ல வச்சிருக்கோமா இல்ல படமா வச்சிருக்கோமா இல்ல மரத்துல செய்யப்பட்ட சிற்பமான அதுல எல்லாம் கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் எந்த நிலையில இறைவனுடைய சொரூப நிலையும் தடத்த நிலையும் காண வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தை நமக்கு புகட்டியிருக்காங்க. சரி, ஆக அழகா சொல்லிட்டு இவரை நினைச்சேன், அவர் வந்து என் சிந்தையில குடிகொண்டார், ஆனா அவரை நான் அகன்று போக விட மாட்டேன். எப்படி தெரியுமா, நான் இடவிடாம சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். நான் இடவிடாம சிந்திச்சுட்டு இருந்தா அவர் எப்படி போக முடியும்னா நினைச்சா உள்ள வந்துருவாரு, வந்துட்டாரு நான் இடவிடாம சிந்திச்சா அவர் எப்படி போவாரு உள்ள இருந்து, அதனால அவர் போக மாட்டார். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனே கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடின்னு திருவாசகத்துல சொல்றாரு இல்லையா. இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே, இதெல்லாம் திருவாசக கருத்துக்கள் தான். அந்த மனசுக்குள்ள அந்த மணியாக இருக்கிறத நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மேய தூய்மையாக மனமணி லிங்கமாக மனமணி லிங்கமாக நெய்யமே நெய்யுமலாக பூஜையை பத்தி சொல்றார். நெய்யும் பால நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனாருக்கு போற்றவி காட்டினோமேன்னு சொல்றார். ஆக அந்த கருத்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது பாடல் கூத்தனை வானவர்தம் கொழுந்தை. அழகா சொல்றார், கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர்த்தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன் கொலோ அப்படின்னு சொல்றார். இதுலயும் அவருடைய வடிவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தொழில் செய்யற கூத்தன், அது அந்த நடனம் வந்து ஐந்தொழில். அவரு தேவர்களுக்கு இளந்தளிர் போன்று இனிமை தருபவர் கொழுந்தாக. அடுத்து எல்லா உயிர்க்கும் முன்னே கொழுந்து விட்டுள்ள முதல்வன் இவர், எல்லாருக்கும் மூத்தவன், கொழுந்தா எழுந்த மூத்தன். மூ உருவின் முதல், அதான் அருவம் அருவுருவம் உருவம், இந்த மூன்று உருவத்திலையும் அவருக்கு அதுக்கும் மூலமா இருக்கிறாரு. முதலாகி நின்ற ஆத்தனை, முதற் பொருளாகி நின்ற ஆப்தன்னா தோழன், தன்னையும் அந்தணர்கள்ல ஒருத்தரா சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல அவரும் ஒருத்தர். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை என்று கூடுவது. கோயில் புராணத்துல நாவிரவு மறையினராய் நாம் இவரில் ஒருவர் எனும் தேவர்கள் தேவன் செல்வ செல்வர்களாய் திகழ் வேள்வி பாவு நெறி பல செய்யும் பான்மையராய் மேன்மையரா மூவுலகும் தொழு 3000 முனிவர் அடி போற்றி என்று மிக அழகாக இந்த கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாம் இவர்களுள் ஒருவர் அப்படின்னு திருவாய் மலர்ந்தருளிய தேவதேவராகிய சிவபெருமானை போன்ற செல்வத்துள் செல்வமாகிய ஞானத்தை உடையவர்களாய் அப்படின்னு ஆர்ம நாவலர் அதற்கு அழகாக உரை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சேர்வன்கொலோ வன்னை மீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வங்கொல தழுவி அணி நீரன் முளைக்கணிய சீர்வங்கம் வந்தனமும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான் மரிய நெம் பிரான் என்பால் நேசனையே அப்படின்னு சொல்றாங்க. மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறலாம். இப்ப வந்து எனக்கு பெருமான், அவர் அவர் கையில எல்லாம் வச்சிருக்காரு, மான் மழுவெல்லாம் வச்சிருக்கா, அவர் எனக்கு பெருமான், என்கிட்ட ரொம்ப அன்பு மிக்கவர், எனக்கு நாயகன், அவர் வந்து என்னை வந்து அவர் எனக்கு நேசன் இல்லையா, அவர் வந்து எனக்கு என் மேல ரொம்ப அன்பு மிக்கவர், அவரை நான் என்று அடைவது அப்படின்னு சொல்லி இதுல கேட்டிருக்கு. நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடங்கொண்டிருந்த காய்ச்சின மால் விடையூர் கண்ணுதலை காமறு சீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் இறைவன் தன்னை என்று இறைவன் என்று ஏத்துவனின் சொல்றார். நேசமுடையவர்கள்னா யாரு? அன்புடையவர்கள். அடியார்கள் மனசுல என்ன இருக்கும்? அன்புதான் இருக்கும். அவங்க உள்ளத்துக்குள்ள கோயில் கொண்டவர். காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் இல்லையா, அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட பெருமான் அவர் தில்லை சிற்றம்பலத்துல இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் எமக்கும் அவர்தான் செல்வன், எங்களுக்கு அவர்தான் தலைவன் அப்படின்னு நான் அவரை ஏத்துவன்னா புகழ்ந்து பாடுவன். கண்டிப்பாக நாம் அவரை புகழ்ந்து இந்த பிறவியில பாடுனா உய்யலாம், நம் வினை நீங்கும், சிவபுண்ணியம் கிடைக்கும், அதனால நரகத்துக்கு போகாமலும் தப்பிக்கலாம். இறைவனை ஏத்துகின்ற வினையாள் மொழியின் தமிழான் மறைவல நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான் கரும்பின் அணியாலைகள் சூழ் மயிலை மறைவல வாலி சொல்லை மகிழ்ந்து ஏத்துக வான் எழிதே. நீங்க வாலியாகியதான் திருவாலி அமுதனார் அல்லவா, அதனால வாலின்னு தன்னை சொல்றாரு, மறைவல வாலின்னு சொல்றாரு. வேதத்துல சிறந்த வாலியாகிய நான் சொன்ன சிவபெருமான தான் இறைவனை ஏத்துகின்ற அப்படின்னு சொல்லி சிவபெருமான புகழ்ந்து துதிக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாம் நீங்க மகிழ்ந்து பாடுனீங்கன்னா கண்டிப்பாக வான் எழுதேனா உங்களுக்கு வீடு வேறு எளிதாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். பொய்கையின் பொழிலொரு புதுமலர் தென்றலார் வைகையின் வடகரை மருவிய ஏடகத்து ஐயனை அணிபரன் அடிபணிந்து அறற்றுமின் அடர்தரும் வெய்ய வன் பிணி கெட வீடு எளிதாகுமே அப்படின்னோ. கோங்கமே குரவமே கொன்றயம் பாதிரி மூங்கில் வந்தனை தரு முகலியின் கரையினில் ஆங்கமர் காலத்தி அடிகளை அடிதொழ வீங்கு வெந்துயர் கெடும் வீடு எளிதாகுமே. இந்த ரெண்டு பாடல்களுமே ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள். ஆக மிக அழகாக இதன் மூலமாக நமக்கு சிறந்த சித்தாந்த கருத்துக்களை நமக்கு போதும் போதும்னு நம்ம நல்ல ஒரு நமக்கு ஒரு நிறைவு வரக்கூடிய அளவுல தன்னுடைய பதிகங்கள்ல திருவாலி அமுதனார் நமக்கு வழங்கி இருக்கின்றார் என்று நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இன்னைக்கு பூரா இந்த இப்ப முற்பிறவியில செஞ்ச வினையால இந்த பிறவியில வந்து சிலந்தி வந்து அதாவது அது எப்படி சிலந்தியா வந்ததுங்கிறதுக்கு முற்பிறவி கதை, அப்புறம் சிலந்தி எப்படி கோச்சங்கள் சோழனாக பிறந்ததுங்கிறதுக்கு கதை, இந்த ரெண்டையும் நம்ம பார்த்தோம். அப்போ வினைக்கு ஈடாகத்தான் பிறவி வருகிறது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்த நாம கொஞ்சம் நம்ம மனசுல எடுத்து பார்த்து கொள்ளலாம். இப்போ அந்த வினையத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் வந்து கண்மம் அப்படிங்கிற சொல்லால நமக்கு தெளிவாக எடுத்து தருகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த கண்மம் எப்படி நமக்கு அதாவது மனதம் வாசிகம் காயிகம் அப்படின்னு மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் நம்ம ஈட்டுகின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பை நம்ம ஏன் எடுத்தோம்னா, அதற்கு முன்னிலை காரணமாக இருப்பது வினை அல்லது கன்மம். நமக்கு உயிர், ஒவ்வொரு உயிர்க்கும் ஒவ்வொரு மாதிரி ஜனன மரணத்தை அது உருவாக்குது அவங்கவங்க வினைக்கேற்ப. அப்ப மனம் வாக்கு காயத்தால அறிந்தும் அறியாமல் ஏற்றக்கூடிய புண்ணிய பாவங்களா அது இருக்கு. அது நமக்கு புண்ணிய பாவங்களா இருந்து என்ன பலனை தருதுன்னா, சுக துக்கங்களை தருது. அனுபவிச்சாதான் தீரும் பிராரத்தம் மட்டும். ஒன்ன வச்சு ஒன்னெல்லாம் அழிக்கலாம் முடியாது. விதிப்படி நம்ம இறைவனை வழிபடணும். நெல்லுக்குள்ள முளை மாதிரி இது ஆன்மாவை பற்றியே இருக்கும். சங்கிலி தொடர்ச்சியா அது அப்படியே பிரவாக அலை மாதிரி வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், களஞ்சியம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு விளைய வச்சு நெல்லை கொண்டு சேர்த்துருவான், அந்த குதிரில போட்டிருப்பான். அப்புறம் அதுதான் சஞ்சிதம் நம்ம போட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பிராரத்தம்ங்கிறது அவன் அதுல இருந்து எடுத்து தன்னோட தேவைக்கு எடுத்து சமைக்கிறான் இல்லையா, அதுதான் பிராரத்தம். இப்ப நமக்கு எடுத்தாச்சு, இந்த பிறவியில அனுபவிக்கக்கூடிய வினைகள் வந்துட்டு. இப்ப இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே திருப்பியும் அந்த குதிரில குறையுதுலயே அவன் என்ன பண்றான், அந்த களஞ்சியத்துல குறையுதுல, அதனால மீண்டும் புதிதாக பயிரிட்டு அந்த சேர்ந்ததை கொண்டு அதுல குறைய விடாம கொண்டு போட்டுருதான் களஞ்சியத்துல. அது மாதிரி பிராரத்த வினையை அனுபவிக்க வந்த நாம அதை அனுபவிச்சு கழிக்காதோட மட்டும் இல்லாம புதுசா ஆகாமிய வினையை செஞ்சு பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த கன்மம் தான் அப்படிங்கிறத நம்ம மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல வந்து மனதால் செய்யப்படுவது மானதம் என்றும், வாக்கால் செய்யப்படுவது வாசிகம் என்றும், காயத்தால் அதாவது உடம்பால் செய்யப்படுவது காயிகம் என்றும் சொல்லப்படுது. அது அந்த சேர்த்து வச்சது சஞ்சிதம்னு பார்த்துட்டோம். களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிக்கிறதுக்கு பேரு பிராரத்தம்னு வச்சுக்கிடலாம். அது வந்து மூணு வகையா வரும், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படின்னு மூணு வழியில. அந்த ஆதி தெய்வீகம் தான் அந்த பிறப்பு இறப்பு நரை திரை நோய் யம தண்டனை நரகத்து வேதனை எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்குது. ஆதி பௌதீகங்கிறது இயற்கையால் வரக்கூடிய சீற்றங்கள், குளிர் வெப்பம் காற்று புயல் மழை இடி மின்னல் தீ பிடிக்கிறது, அந்த சுவர் இடிஞ்சு விழுறது, கல்லு விழுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறது வியாதிகளாலையும் மிருகங்களாலையும் அரசாங்கம் கள்வர் மனிதர் பிசாசு அப்படி இதனால எல்லாம் வரக்கூடிய துக்கம். அடுத்து வந்து அடுத்தவங்களுடைய கல்வி, அவங்க நல்லா வாழ்றாங்களே அவங்களுடைய நல்ல செல்வ செழிப்பு இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படுறது, அந்த அவங்க மேல ஒரு எரிச்சல் வர்றது, தனக்கு தோணதெல்லாம் செய்யறது, கோபப்படுறது, இதெல்லாம் ஆதி ஆன்மீகம். இதுக்கெல்லாம் திருப்பி பிறவியும் பலனும் இருக்கு. இந்த பிராரத்த கன்மம் வந்து தான் நினைத்தபடியும் வரும், நினைக்காம இருந்தாலும் வரும், ஒன்னா நினைக்க மற்றொன்றாகவும் வரும். அதனாலதான் நமக்கே நமக்கு என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து ஆகாமிய நம்ம பார்த்துட்டோம், அந்த களஞ்சியத்துல இருந்து எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கல, அதுல குறையாதபடிக்கு பழையோடையும் கொண்டு சேர்க்கறது. இப்ப கன்மம் உண்டானா கண்டிப்பா உண்டு. அதுக்கு என்ன பிரமாணம்னா, ஒரே இடத்துல ரெண்டு பேர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தனுக்கு நல்ல விளைச்சல் ஒருத்தனுக்கு விளையல, என்ன காரணம், அவர் அவர் கன்மம் தான். சரி, இந்த கன்மத்தை எப்படி சுவாமி நம்மகிட்ட கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, ஒரு வண்ணான் வந்து பல வீடுகள்ல துணியை எடுத்து வெளுத்தாலும் அந்தந்த வீட்டு துணியை கொண்டு அந்தந்த வீட்டுல சேர்க்கிறான். ஒரு மாடு மேய்க்கிறவன் பல வீட்டு மாடுகளையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சாலும் கடைசியில மாலையில கொண்டு அந்தந்த வீட்டுல அவங்கவுங்க வீட்டு மாட்டை கொடுக்குறான். இதுல கூட பிழை வரலாம், தொலைஞ்சு போலாம், மாத்தி கொடுக்கலாம். ஆனா சுவாமி எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம திறம்பட நமக்கு நம்ம செஞ்ச வேணை, எத்தனை உயிர்கள் செஞ்ச எவ்வளவு சஞ்சிதம் இருக்கு, அதுல இருந்து நமக்கு நம்ம உயிருக்கு உண்டானதை தேடி கரெக்டா நமக்கு கொடுத்து அதை நல்லா அழகா நம்மளை அனுபவிக்கும்படியாக செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பக்குவப்படுத்தும் போது இப்ப என்ன, போன பிறவியில செஞ்சதே நமக்கு வந்துருமான்னு கேட்டா கிடையாது. நம்மளும் 84 லட்சம் பிறவி எடுக்கிறோம். அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்மையும் இருக்கும், வல்வினையும் செஞ்சிருப்போம், மெல்வினையும் செஞ்சிருப்போம். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒரு உலகத்துல இப்ப வந்து நீங்க ஒரு பனை மரத்தை நடுறீங்க, முதல்ல ஒரு விவசாயி, அதுக்கு அடுத்தால ஒரு தென்னை மரத்தை நட்டான், அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் செடிய நடுறான், கத்திரி செடிய, அதன் பின்பு கீரை விதைய போட்டான். ஆனா அவன் முதல்ல வச்சது பனை மரம் தானே, ஆனா பனை மரம் முதல்ல பலன் தராது. கீரை 15 நாள்ல பலன் தரும், கத்திரி வந்து 30 நாள்ல பலன் தரும், தென்னை மரம் 5 வருஷத்துல பலன் தரும், பனை மரம் 30 வருஷத்துல பலன் தரும். அது மாதிரி நமக்கும் நம்முடைய பலன்களை சுவாமி எப்பப்ப கொடுக்கணுமோ அந்த வல்வினை மெல்வினை பயனை பார்த்து பல பிறவிகள்ல நாம செஞ்சதை தேர்ந்து எடுத்து நமக்கு அவர் ஊட்டுவார் அப்படிங்கிறது நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அத இந்த வகையில நமக்கு சஞ்சிதம், அதாவது மூன்று வகையான, அதாவது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி, அந்த மூணையும் நம்ம அனுபவிச்சுத்தான் கழிக்கணும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், ஆதி ஆன்மீகம், அந்த மூணையும் துக்கத்திரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் வரக்கூடிய தண்டனைகளை எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே பல சைவ நிகழ்வுகளை திறம்பட நடத்தி கொண்டு மக்கள் நன்றாக பயன்பெற வேண்டும், அதுல இந்த மாதிரி ஒரு சூழல்ல எங்குமே வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் பயன்பெறும்படி ஒதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறைகளையும் சொற்பொழிவாளர்களை கொண்டு சொற்பொழிவுகளையும் மிக அழகாக திறம்பட நடத்தி கொண்டு வரக்கூடிய நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனை வேளை இருந்தாலும் ஞான செய்திகளை தேட வேண்டும் என்ற ஞான நாட்டத்தோடு தினந்தோறும் பதிவாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டு அதன் மூலமாக வினை நீக்கம் பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து. தெய்வ மறையவர் விளங்க சிவசமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய்வளர் நம் திரு ஆப்பனோருடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான்தழி புதுக்கும் அன்பர் குலாம் தழைக்க மாதோ என்ற வாழ்த்து பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். திருச்சி சம்பளம். நன்றி, வணக்கம். அடியன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி சம்பளம்.